நான் ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி பைபிள் எல்லாம் படிக்கும்போது இந்த கெட்ட குமாரன், சாரி இந்த பரிசையனும் ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போற கதையை நான் கன்வர்ஷனுக்கு முன்னாடி படிக்கும்போது அதை பார்த்து அந்த பரிசையன் வந்து எப்படி ஜெபம் பண்றான், அந்த ஆயக்காரன் வந்து எப்படி ஜெபம் பண்றான்னு நினைச்ச உடனே அதை பார்த்த உடனே எனக்கு ஆன ஃபீலிங், பரலோகத்துக்கு யாரு போவாங்க? அந்த பரிசையன் தான் பரலோகத்துக்கு போவான். ஏன்? அவன் பாருங்களேன், மத்தவங்க மாதிரி திருடம் இல்ல, மத்தவங்க மாதிரி விபச்சாரம் செய்யறவல்ல, அந்த ஆயக்காரன் மாதிரி மோசம் இல்ல, ரெண்டு நாள் வாரத்தில் உபவாசம் பண்ணுகிறான், காணிக்க கொடுக்கறான். அந்த பக்கம் பார்த்தா அந்த ஆயக்காரனை பார்த்தா ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்து நெஞ்ச போட்டு அடிச்சுக்கிறான். ஐயோ நான் பாவி, என்ன மன்னிங்க ஆண்டவரே, என் மேல் இறக்குமா இருங்கன்னு. ஒரு கன்வர்ஷனுக்கு முன்னாடி என்ன நினைச்சேன்னா, பரலோகத்துக்கு போறது இந்த ரெண்டு பேர்ல யாரு? அந்த பரிசையன் தான், எவ்வளவு நல்லவன் இல்லைங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நமக்கு அந்த விஷயமே புரியுது, அதுக்கு முன்னாடி நமக்கு புரியுறதே இல்லை. எத்தனையோ பேர் அவிவிசுவாசிகள், ஆண்டவர் அறியாதவர்கள் பரலோகத்துக்கு யார் போவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்க என்னதான் சொல்லுவாங்க? நல்லவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க. எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு போவாங்க, கெட்டவங்க பாவிகள் எல்லாம் நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்ற அந்த கதையை ஆண்டவர் ஒரு விதத்தில் அதுக்கு ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி சொல்றார் இல்லீங்களா. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற மத்தேயு 5வது அதிகார மலைப்பிரசங்கத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதை வர 20வது வசனம் பார்த்தோம்னா ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஷாக்கிங், ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வசனம். நம்ம மத்தேயு படிச்சுட்டு வரும்போது மலை பிரசங்கத்துல நம்ம படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அதுல கடந்த 17-20 வரைக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி மலை பிரசங்கத்துல. அது வந்து சொல்ல போனா அந்த பகுதியை நம்ம இன்னைக்கு முடிக்க போறோம். 20வது வசனம் படிச்சுட்டு அதை முடிக்க போறோம். அந்த 4 வசனங்களும் 4 வாரமா படிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா. ஒரு ஒரு வசனமும் ஒரு வாரம். ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா, அந்த ஒவ்வொரு வசனமும் ரொம்ப முக்கியம். அந்த ஒவ்வொரு வசனத்தில் இருக்கக்கூடிய செய்தி வந்து நம்ம மனசாட்சி ஆழமா பாதிச்சு நம்மள அந்த பாரத்தை நம்ம மனசாட்சி உணரலன்னா அந்த வசனங்கள் ஒரு வசனங்களும் வேத வாக்கியத்தின் அவசியம், அதனோட அதிகார தன்மை. 17வது வசனம், வேத வாக்கியம் எவ்வளவு அதிகாரம் உள்ளது இந்த உலகத்திலேயே, வேத வாக்கியம் தான் அதிகாரம் உள்ளது. ஏன்? அது தேவனால் தன்னுடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்கும்படி, தன்னுடைய சித்தத்தை மனிதர்களுக்கு வெளிப்படுத்தும்படி தேவனால் கைப்படியா எழுதி கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் இல்லைங்களா. அதனால அது அதிகாரம் உள்ளது. அது மாத்திரம் இல்ல, தேவ குமாரன் இந்த உலகத்துக்கு மனிதனாக வரும்போது இந்த உலகத்தில் தான் அந்த வேத வாக்கியத்துக்கு, அவர் எவ்வளவு பெரிய மனித தேவகுமாரனா இருந்தாலும் அந்த வேத வாக்கியங்களுக்கு கட்டுப்பட்டு அதை நிறைவேற்றும்படிக்கு தான் வந்தார். அதனால வேதம் அதிகாரம் உள்ளது, எல்லாத்த விட உச்சகட்ட அதிகாரம் உடையது வேதத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த 17வது வசனத்துல சொல்றாரு. அந்த 18வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களை நான் அழிக்க வரவில்லை, அது நிறைவேற்ற வந்தேன்னு 17வது வசனத்துல வருது. 18வது வசனத்துல, வானமும் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சத்தியமா சொல்றேன்ற மாதிரி வானமும் பூமியும் ஒளிந்து போ. இந்த வேத வாக்கியங்கள் உள்ள ஒரு சிறு எழுத்தாகிலும், எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது அப்படின்றது என்ன? வேத வாக்கியத்தின் நிரந்தர தன்மைய, அது எக்காலத்துக்கும் பொருந்திய தன்மைய, தவறலைக்காத தன்மைய. அந்த வேத வாக்கியத்தில் எந்த விதமான தவறும் இல்லை. ஒரு சிறு எழுத்துல கூட, ஒரு அப்பாஸ்ட்ரஃபி கூட ஒளிந்து போகாது இல்லைங்களா. அந்த ஒரு எழுத்துல ஒரு சிறு உறுப்பு கூட ஒளிந்து போகாதுன்னு அந்த வேத வாக்கியத்தை எவ்வளவு அழுத்தமா, இதை விட முக்கியம் எப்படிங்க இயேசு முக்கியத்துவம் படுத்த முடியும்? இதை விட எப்படிங்க நமக்கு சொல்லித்தர முடியும் வேத வாக்கியம் எவ்வளவு முக்கியம்ன்றத? நீ அதை முக்கியத்துவம் படுத்தலன்னா எடுத்து அடுத்தது என்ன சொல்றாரு? அது தவறலைக்காத தன்மையை சொல்லிட்டு என்னுடைய சீஷர்கள் ஆகிய நீங்களா? 19வது வசனத்துல என்ன சொல்றாரு? அந்த வேத வாக்கியம் எக்காலத்துக்கும் பொருந்தியது, காலத்துக்கு என்னுடைய சீஷர்களாகிய நீங்க, என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்க, உங்களுடைய வாழ்க்கை எதை பொறுத்து இருக்கும்? அது இந்த உலகத்திலையும் வரப்போற நித்தியத்திலையும் சிறந்த வாழ்க்கையா இருக்கணும் இல்ல மோசமான வாழ்க்கையா இருக்கணும், எதை பொறுத்து இருக்கும்? வேத வாக்கியத்தை நீங்க எப்படி மதிக்கிறங்கன்னு பொறுத்து தான் இல்லைங்களா. 19வது வசனத்துல என்ன சொல்றாரு? இந்த வேத வாக்கியங்களில் ஒரு சிறு கட்டளைகையாவது இல்லைங்களா, பெரிய கட்டளை இல்ல, இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறிதான கட்டளையாவது அதை மீறி அதை அழித்து அதை மற்றவர்களுக்கு கற்பிக்கிறவன் தேவ ராஜ்யத்தில் சிறியவனா இருப்பான். சிறியவன்னா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஏசு ஒரு காரியத்தை சிறியவன்னா நம்ம தான் பாஷையை கண்டபடி யூஸ் பண்ணுவோம். ஏசு ஒரு சிறியவன் சொல்லிட்டாருன்னா ரொம்ப சிறியவன் அர்த்தம் இல்லைங்களா. ஏசு பெரிய பெரியவனா இருப்பானா ரொம்ப பெரியவனா இருப்பான் அர்த்தம் இல்லைங்களா. அவரு கரெக்டா இட போட்டு பேசுறவரு. தேவ ராஜ்யத்திலேயே ஒரு சிறிய நிலைமைனா நம்ம போன வாரம் பார்த்தோம், இந்த உலகத்துல அடியா அடி வாங்கி எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பயன் இல்லாத கனி இல்லாத எந்த ஆண்டவர்னால பயன்படுத்த முடியாத ஒரு கிறிஸ்தவன் யாரு, வேத வாக்கியத்தை அவன் எப்படி அணுகிறான்றத பொறுத்து தான் இருக்கு. நம்ம உலகத்துல இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை எதை பொறுத்து இருக்கு, நம்ம வேத வாக்கியத்தை எப்படி அணுகிறோம், அதுல இருக்கக்கூடிய சிறிய கட்டளையாவது நம்ம எப்படி பாக்குறோம், அதை பொறுத்து தான் இருக்கு. நித்தியத்திலையும் நம்ம பரலோக ராஜ்யத்துல அடிபட்டு உதப்பட்டு வியாதிப்பட்டு வறுமையிலையும் இழுத்துட்டு போற ஒரு பரலோக வாழ்க்கையா, பரலோகத்துக்கு போறவர்களா இருக்கிறோமா, ஒரு சிறந்த ஆண்டவருக்கு சாதிச்ச மாதிரி பவுல் எனக்கு ஜீவ கிரீடம் இருக்கிறதுன்ற மாதிரி பரலோகத்துக்கு என்ட்ரா போறோமான்றது எதை பொறுத்து இருக்கு, நம்ம வேத வாக்கியத்தை எப்படி அணுகிறோம்ன்றது பொறுத்து தான். அதனால இந்த 19வது வசனத்துல வேத வாக்கியத்தினுடைய அதனுடைய விளைவு நம்ம வாழ்க்கையில அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுனால அது நம்ம காலத்துக்கும் ரொம்ப பொருந்தியது, அதை நம்ம நிராகரிக்கவே முடியாது, வேத வாக்கியத்தை விட்டு நம்ம வாழவே முடியாது. ஆகவே அதனோட அழுத்தத்தை நம்ம பார்க்கணும்னு வார வாரம் ஒரு ஒரு வசனத்தை தான் பார்த்தோம். ஏசு பைபிளை எப்படி பார்த்தாரோ அப்படித்தான் நம்ம பைபிளை பார்க்கணும் இல்லைங்களா. இயேசுவை நான் நம்புறேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நானும் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு பைபிளை மதிக்காத பைபிளை படிக்காத இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்களை என்ன பண்ணணும், ஜெயில போடணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அவங்க பொய் சொல்லுகிறவர்கள் இல்லைங்களா, அது ரொம்ப அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு முயலுகிறவர்கள். வேதத்தை இயேசுவை நம்ம பிரிக்க முடியாது. இயேசு பாருங்களேன் தன்னுடைய ஸ்டாம்பே வேதத்துல போட்டிருக்கிறாரு, அதனுடைய விளைவுகள் எவ்வளவு பயங்கரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 20வது வசனத்தை நம்ம பார்க்க போறோம், அந்த பார்த்து அந்த பகுதி முடிய போகுது, ரொம்ப முக்கியமான பகுதி. 20வது வசனம் நமக்கு என்ன சொல்லுது படிங்க. 20வது வசனத்தை
வேத பாரகர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
சரி, இந்த 20வது வசனத்தினுடைய ஒரு ஒரு தலைப்பு அது கொடுக்கணும்னா வேத வாக்கியங்களுடைய ஒரு பர்பஸ், வேத வாக்கியத்தினுடைய நோக்கம், எதற்காக வேத வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பத இந்த வசனம் அருமையா விளக்குது. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன் தவறளைக்காத அதிகாரமுள்ள நிரந்தர தன்மையை கொண்ட வேத வாக்கியத்தை ஏன் ஆண்டவர் நமக்கு கொடுத்தாரு அப்படின்னா, அந்த வேத வாக்கியத்தின் மூலமா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், மனுஷீக லெவல்ல மனுஷ லெவல்ல அடையக்கூடிய நீதியை விட நம்ம உயர்ந்த நீதியை அடைகிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதை புரிந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனுஷன் தன்னுடைய சொந்த பலத்தில் அடையக்கூடிய நீதியில ஒருபோதும் பரலோகத்துக்கு போக முடியாது, அது விசுவாசத்தினாலேயே அடையக்கூடிய தேவ வல்லமையினால் அடையக்கூடிய நீதி தான் அவனை பரலோகத்துக்கு கொண்டு செலுத்த முடியும். வேத வாக்கியங்கள் வந்து நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் நம்ம எவ்வளவு நல்லவங்கன்னு பாத்துக்கிறதுக்கு இல்ல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதே அது அதை பார்த்து அதுல நம்ம எவ்வளவு மோசமா இருக்கிறோம், எவ்வளவு கெட்டு போயிருக்கிறோன்றத காமிக்கிறதுக்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது தவறா நம்ம பயன்படுத்திடலாம், பரிசேயர்கள் அப்படித்தான் தவறா பயன்படுத்திட்டாங்க. நம்ம எவ்வளவு குறைவா இருக்கிறோம், எவ்வளவு குறைவா இருக்கிறோன்றத பார்த்து அந்த குறைவுத்தனத்தை தரித்திரத்தை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தின் மூலமா தேவன் ஏற்றுக்கொள்ளும் நீதியை நம்ம நாடணும். அதுக்காகத்தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பர்பஸ், இந்த நியாய இந்த முழு பிரசங்கத்தையும் பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிசேயருடைய மதம் மனுஷருங்க தாங்களா ஏற்படுத்தக்கூடிய நீதியெல்லாம் ஒடிச்சு எரிஞ்சிட்டு அவர்களை விசுவாசத்தின் மூலமா நீதியை தேடணும்ன்றதுக்காக அவங்களை ஏவுறாரு பாருங்களேன். அதான் பாக்குறோம் இந்த வசனத்துல ரொம்ப முக்கியமான பாடம் நமக்கு இருக்கு. இன்னைக்கும் நம்ம இன்னமும் வாழ்ற காலத்துல பார்த்தோம்னா எத்தனை கோடி மக்கள் ஒரு கூட்டத்துக்கு சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சபைக்கு போறாங்க, பைபிளை படிக்கிறாங்க, ஜபம் பண்றாங்க. ஆனா வருஷ கணக்குல சபைக்கு உண்மையா இருந்து அவங்க எல்லா சடங்குகளும் செஞ்சுக்கிட்டு அவங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, நாங்க ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவன் எங்களை ஏற்றுக்கொள்வார். எதை வச்சுங்க நீங்க பரலோகத்துக்கு போவீங்கன்னு நினைக்கிறோம்? ஏன்னா எத்தனை வருஷம் நான் சபைக்கு போயிருக்கிறேன், எத்தனை வருஷம் ஆண்டவரை நான் நம்பி வாழ்ந்திருக்கிறேன், எத்தனை வருஷம் அது செஞ்சிருக்கிறேன், காணிக்க கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த சிஸ்டம் நம்பி வாழுகிற மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இல்லீங்களா? ஆனா இந்த வசனம் தெளிவாக அப்பேற்பட்ட எவ்வளவு உச்சகட்ட நீதிய மனுஷ லெவல்ல நீ அடைஞ்சாலும், எவ்வளவு உயர்ந்த நிலைமையில நீ பக்தியா இருந்து சபைக்கு போய்கிட்டு எவ்வளவுதான் இது இருந்தாலும், அந்த உன்னுடைய சொந்த நன்மையில ஒருபோது நீ பரலோகத்துக்கு போவே முடியாது. அதை வலியுறுத்துது பாருங்களேன், அதை வலியுறுத்துது. அதை உடைக்கும் படிக்குத்தான் ஆரம்பத்திலிருந்தே அவரு இந்த பிரசங்கத்துல பண்ணிட்டே வர்றாரு. ஆரம்பத்திலேயே அதை உடைக்கும் படிக்குத்தான் பரலோகத்துக்கு போறவங்க எல்லாம் ரொம்ப பக்தியா இருந்து அப்படி இருந்து போறவங்க இல்ல. பரலோகத்துக்கு போற பாதை எப்படி தெரியுமா ஆரம்பிக்குது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் இல்லீங்களா, துயரப்படுகிறவர்கள் அப்படித்தான் ஆரம்பிச்சார். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் அவங்க தான் பரலோகத்துக்கு போறவங்க, மதத்துக்கு சேர்ந்தவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறவங்க இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சார். சரி, நம்ம இந்த வசனத்தை தெளிவாக படிச்சுக்குவோம். 20வது வசனம் வந்து சொல்ல போனா பைபிள்லயே ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக மிக அதிர்ச்சி தரக்கூடிய, நம்மள ரொம்ப ஊடுருவக்கூடிய ஒரு வசனம். ரெவலேஷன் புக்ல பாத்தீங்கன்னா இயேசுக்கு வந்து ஒரு கண்கள் இருக்கு, அந்த கண்கள் லேசர் கண்கள் மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்து படிச்சிருக்கிறோம். அந்த கண்கள் வந்து ஒவ்வொரு மனுஷனும் அவன் உள்ளாந்தரத்தை ஆழத்தை அவன் என்ன சிந்திக்கிறான்னு ஊடுருவி ஆராயக்கூடிய தன்மையுடைய கண்களோடு அவர் சபையை பார்க்கிறாரு. அதை பார்த்த யோவான் என்ன ஆனாரு? என்ன நிர்வாணமா நான் நிக்கிறேனேன்னு பார்த்து ஆண்டவருக்கு முன்னாடி செத்தவர்கள் போல ஆனார் பார்க்கிறோம். ஒரு விதத்துல இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படித்தாங்க உழுந்துடணும். எவ்வொருத்தரும் நம்மள ஆராய்ந்து ஊடுருவி நிர்வாணமா நம்மள நிக்க வைக்கக்கூடிய ஒரு வசனம் இல்லீங்களா? நம்ம போர்வையெல்லாம் போத்தி, நம்மளுடைய சுய நீதியெல்லாம் கலட்டி, நம்ம எவ்வளோ என்ன மாதிரி ஆளுங்கன்னு நம்மளுடைய காமிக்கக்கூடிய ஒரு வசனம், அப்பேற்பட்ட வசனம் பாருங்களேன். ஒருவேளை இந்த வசனம், அந்த வசனத்தை படிக்கும் போது என்ன இருக்கு அந்த வசனத்துல? வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை விட உங்க நீதி அதிகமா இராவிட்டால் தேவராஜ்யத்தில் நீங்க பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அப்படின்னு நமக்கு கேட்டா சாதாரணமா இருக்கு. ஆனா அந்த காலத்தில் நமக்கு ஒருவேளை பாதிக்காததுக்கு காரணம் என்னன்னா, அந்த காலத்துல இயேசு பேசும்போது அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த மக்கள் அவங்களுடைய அவங்க கேட்கும் போது எப்படி இருந்துச்சுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதனோட ஷாக்கிங், அதனோட அதிர்ச்சி நம்மளால புரிய முடியும். ஒருவேளை நமக்கு ஒரு ஒரு இருந்து ஒரு டைம்ல நம்ம பின்னாடி போய் இயேசு காலத்துல யூதருங்க அங்க உட்கார்ந்து கேட்கிற ஒரு நிலையில நம்மளும் உட்கார்ந்து அவர் பேசினதை கேட்டிருந்தோம்னா நமக்கு அதனோட அதிர்ச்சி புரியும். எவ்வளவு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாருன்றத புரியும். ஒருவேளை அதை செய்ய பார்ப்போம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில கேள்விங்களை கேட்கணும் இல்லீங்களா? ஒரு அங்க கேட்ட அவங்களுக்கு மெய்யாகவே சொல்லணும்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்கள ஒரு ஒரு இடி அடிச்ச மாதிரி, ஒரு பெரிய அவங்களுக்கு நடுவுல ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாருன்னு வாங்க இல்லைங்களா? ஏன்னா பாம் போட்ட மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அந்த அவங்களுடைய காலில் போய் நின்று அவங்க எப்படி அதை சிந்திச்சிருப்பாங்க, அது என்ன மாதிரி புரிஞ்சிருப்பாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அப்பதான் அதனோட அதிர்ச்சி நம்ம புரியும். அந்த புரிஞ்சுக்கிற வண்ணத்துல சில கேள்விகளை நம்ம கேட்கணும். என்ன கேள்விங்க? முதலாவது, இந்த வேத பாரகர்களும் பரிசேயர்கள்னா யார்? அவங்கள ஜனங்க எப்படி பார்த்தாங்க? அவங்களுடைய நீதின்றார், அவங்களுடைய நீதியை விட நம்ம நீதி உயரமா இருக்கணும்ன்றார். அவங்களுடைய நீதினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அந்த நீதியில என்னதான் பிரச்சனை இருக்கு, ஏன் உயரணும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரி சில கேள்விங்களா கேட்டுக்கிட்டு வேகமா பார்ப்போம். முதலாவது, இந்த வேத பாரகர் பரிசேயர் அப்படின்னா யாரு? வேத பாரகர் ஸ்கிரைப்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. வேத பாரகர் போது அது வந்து ஒரு ஒரு அபிஷியல் ஒரு டைட்டில் இல்லைங்களா? வேத பாரகர் போது ஒரு அபிஷியல், அவங்க எல்லாம் ஒரு ஆபிசர்ஸ், ஒரு அபிஷியல் டைட்டில். பரிசேயர்ன்றது வந்து யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு பாருங்க. வேத பாரகர் ஒரு ஆபிசர்ஸ், இந்த பரிசேயர்ங்கிறக்கூடிய யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு. இவங்க ரெண்டு பேரையும் எடுக்கிறார். ஏன் இவங்க ரெண்டு பேரை தான் எடுக்கணும்? மற்ற சது செய்யற அவங்க எல்லாம் எடுக்கல, இவங்க ரெண்டு பேரை தான் எடுக்கிறார். ஏன் இந்த முதல்ல இந்த வேத பாரகர் எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு வேதத்துல ரொம்ப வேத பண்டிதருங்கன்னு சொல்லலாம், வேத ஸ்காலர்ஸ் இல்லைங்களா, பெரிய அறிஞர்கள். அவங்க வந்து அவங்களுடைய வேலையை பார்த்தோம்னா, அந்த காலத்துல வந்து பிரிண்டிங் பிரஸ் எல்லாம் இல்லை இல்லைங்களா, நமக்கு தான் இப்ப புக் அடிக்கணும்னு டக்கு டக்குன்னு பிரிண்டிங் அடிச்சிடுறோம், இந்த இது கூட காஸ்பிள் மீட்டிங் இதுனா போய் அடிச்சுட்டு வந்துடுறோம். ஆனா அந்த காலத்துல பிரிண்டிங் பிரஸ் இல்லாத காலத்துல மத்தவங்களுக்கு வேதம் கொடுக்கணும்னா வேதத்தை காப்பி பண்ற வேலை இவங்களுக்கு தான் இருந்துச்சு. பாருங்களேன், ஒரு வேதத்தை எடுத்து அதை படிச்சு அதை வந்து காப்பி பண்ணி மத்தவங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வேலை, அதை படிச்சு அதை காப்பி பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ற வேலை இவங்களுக்கு தான் இருந்துச்சு. இவங்க ரொம்ப நேரம் செலவிடுவாங்க எதுக்கு, வேதத்தை படிச்சு அதை காப்பி பண்ணி கொடுக்கறதுக்கு. அவ்வளவு ஈஸியா இருக்குமா அவங்க வேலையை யோசிச்சு பாருங்களேன். நீங்க எப்பயாவது ஏதாவது புக்கை காப்பி பண்ணி இருக்கிறீங்களா? இங்கிலீஷ் ஒரு புக்கை எடுத்து இங்கிலீஷ்ல ஈஸியா எழுத முடியும், ஜாயினிங் என்ட்ரிக்ல எழுதிடலாம். அதை காப்பி பண்றதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டம், நம்ம வாழ்க்கையில பண்ணிருக்க மாட்டோம். ஒரு புக்கை எடுத்து காப்பி பண்ணி பாருங்களேன், ரொம்ப கஷ்டம். இன்னும் தமிழை காப்பி பண்ணோம்னா தமிழ் எழுத்துங்கலாம் கஷ்டம், எனக்கெல்லாம் தமிழ் எழுதுறது கஷ்டம். தமிழ் எழுத்த ஒரு புக்கை எடுத்து அப்படியே எழுதி கொடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கு எழுதுறதுன்னா, யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் எப்ரேயர் எழுத்து, நீங்க யாராவது எப்ரேயர் பைபிள பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கிறேன், என்கிட்ட ஒன்னு இருக்குது. அதை பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் எழுத்துங்க. ஒரு எழுத்தை இப்படி போடுற பதில் இப்படி பண்ணிட்டோம்னா அது அர்த்தமே மாறி போகும். அதுல டாட்ஸ் மூணு டாட் வரணும், மூணு டாட் பதில் ரெண்டு டாட் போட்டு விட்டோம்னா அர்த்தமே மாறி போகும். ரொம்ப பயங்கரமான பாஷை எபிரேயர் பாஷை. அதை போய் தீவிரமா காப்பி பண்ணணும். காப்பி பண்றது மாத்திரம் இல்லாம அவங்களுடைய இன்னொரு கடமை அந்த வேதத்தை காக்கணும். அந்த வேதத்துல எந்த விதமான இல்லாத ஒரு எழுத்தோ ஒரு சிறு எழுத்தின் உறுப்போ வந்துடக்கூடாதுன்றதுக்கு அது காலா காலமா அது பாதுகாத்து வர்றதுக்கு காப்பி தான் பண்ணி வரணும் இல்லையா. அதை வந்து கம்பேர் பண்ணுவாங்க, இந்த ஒரிஜினல் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு எந்த இதோ இல்லாம இப்படி கம்பேர் பண்ணுவாங்க. அவனால யோசிக்க முடியுமா வேதத்தை காப்பி பண்றது அதை கம்பேர் பண்றதுன்னா வேதத்துல எந்த அளவுக்கு கற்று தேர்ந்தவர்களா இருப்பாங்க? எல்லாம் காப்பி பண்ணி ஆயிரக்கணக்கான காப்பீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதான் வேலை வாழ்க்கையிலேயே அவங்களுக்கு ஆறு சின்ன வயசுல இருந்து வேதத்தை காப்பி பண்ணி கொடுக்கறது தான் வேலை. காப்பி பண்ணி கொடுக்கறது அதை கம்பேர் பண்றது தான் வேலை. அப்பனா வேதத்தை எந்த அளவுக்கு கற்றுருப்பாங்கன்னு உங்களால யோசிக்க முடியுமா? அவங்களுக்கு சில வேத பாரகர்கள் வந்து வேதத்தை முழு பழையற்பாடியும் மனப்பாடமா வேர்பேட்டமா சொல்ல முடியும். எந்த அளவுக்கு வேதத்தை கரைச்சு குடிச்சதுன்னா அவங்களத்தான் பார்க்கணும் வேத பாரகர்கள். அப்படின்னா வேதத்தை கரைச்சு குடிச்சிருப்பாங்க, அந்த வேதத்தை காப்பி பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை தற்காக்கிறது மாத்திரம் இல்லாம அந்த வேதத்தை படிச்சு மக்களுக்கு முன்னாடி வேதத்தை அவங்க தான் படிப்பாங்க. எஸ்ரா ஒரு வேத பாரகர், பழையற்பாடுல நெகேமியெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வந்து காலையில எந்திரிச்சு நின்று காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேதத்தை படிச்சாருன்னு பாக்குறோம், மக்கள் எல்லாம் கேட்கும்படிக்கு இல்லைங்களா. தெளிவாக அவங்க தான் படிப்பாங்க வேதத்தை. அது மாத்திரம் இல்ல, அந்த வேதத்தை விளக்கி வியாக்கியானம் பண்ணி மக்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வேலை உங்களுக்கு தான். ஆபிசர்ஸ் எவ்வளவு முக்கியமான ஆபிசர்ஸ், வேதத்தை காப்பி பண்றது, வேதத்தை தற்காக்கிறது, வேதத்தை கம்பேர் பண்றது, வேதத்தை மக்களுக்கு விளக்கி அதை வியாக்கியானம் பண்ணி சொல்லிக் கொடுக்கறது இவங்களுடைய வேலை. பாருங்களா, அதான் ஸ்கிரைப்ஸ். வேதத்தை எவ்வளவு அதிகாரம், பெரிய அதிகாரம் உள்ளவங்க, வேதத்தை படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியவங்க. ஆனா ரொம்ப அதிசயம் என்ன பாத்தீங்கன்னா, அவங்க முழு வாழ்க்கையும், சில பேர் அவங்க வாழ்க்கைய வேத பார்க்கறதுனா என்ன தெரியுங்களா, முழு வாழ்க்கையும் வேதத்துக்கு அர்ப்பணிச்சவங்க. அவங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் என்னதான் படி பண்ணுவாங்க, நான் இந்த சொன்ன காரியங்கள்ல தான் பண்ணுவாங்க. அப்பனா எவ்வளவு பக்தி, எவ்வளவு வேதத்தை அறிஞ்சவங்களா இருப்பாங்கன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லைங்களா. எவ்வளவு வேத அறிஞ்சவர்களா இருப்பாங்கன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதான் வேத பாரகர்கள். ஆனா ரொம்ப அதிசயம் என்னன்னா, இவ்வளவு வேதத்தை அவர்கள் அறிந்திருந்தாலும், இவ்வளவு வேதத்தை அவர்கள் தெரிந்திருந்தாலும், கடைசியில பார்த்தோம்னா அவங்க தவறான விளக்கம் கொடுத்து தவறான போதகத்துல வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த அளவுக்கு பைபிளை படிச்சு இந்த அளவுக்கு பைபிளை தெரிஞ்சு கடைசியில பார்த்தோம்னா வேதத்தை தவறான விளக்கம், தவறான முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்மள சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த கூட்டமும் இருக்கிறாங்க, அந்த கூட்டமும் தவறான இதுல இருக்காங்க, ஆனா அவங்களும் பைபிளை தான் படிக்கிறாங்க, அவங்க நம்மள விட பைபிள நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எத்தனை பேர் நம்ம சொல்றது உண்டு இல்லையா, அவங்களும் பைபிள படிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, வேத பாரகரும் பைபிள படிச்சாங்க, ஆனா ரொம்ப தவறான போதகத்துல இருந்துட்டாங்க. அதான் நம்ம பாக்குறோம், ஒருவன் உண்மையாகவே பாவத்தை உணர்ந்து மறுஜன்மம் அடைந்து பரிசுத்தாவினால சொல்லிக் கொடுக்கலன்னா வேதத்தை தவறா தான் புரிஞ்சுக்குவாங்க. பாருங்களேன், அது என்ன கூட்டம், எவ்வளவு தான் வேதத்தை படிச்சாலும் அவ்வளவு வேத பாரகர்களும் தவறான இதுல இருந்திருக்காங்க தான் பாக்குறோம். சரி, அடுத்தது பரிசேயர் பார்ப்போம். பரிசேயர் நான் சொன்ன மாதிரி யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு இல்லைங்களா. இப்ப கிறிஸ்தவ மதத்தில் எத்தனையோ பிரிவு இருக்கிற மாதிரி பெந்தகோஸ்து, ஆர்சி, எத்தனையோ பிரிவுகள் இருக்கு இல்லைங்களா. பிரதரன் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கிற மாதிரி யூத மதத்திலையும் பல பிரிவுகள் இருந்துச்சு, பல பிரிவுகள். அதுல வந்து இந்த ஜெலட்ஸ் இல்லைங்களா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு, சலத்தியரா, ஓகே, அந்த நம்ம ஜெலட்ஸ் ரொம்ப தீவிரவாதிகள் மாதிரி இல்லைங்களா, ரோமுக்கு விரோதமா தீவிரமா எப்போ நிற்பாங்க, அது ஒரு பிரிவு இருந்துச்சு. சதுசேயர் ஒரு பிரிவு இருந்துச்சு, அதே மாதிரி பரிசேயர் ஒரு பிரிவு இல்லைங்களா, யூதத்துல ஒரு பிரிவு. இவங்க வந்து பரிசேயர், பரிசேயன் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா பிரிக்கப்பட்டவர்கள், பிரிக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்மள நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பரிசேயர்கள் தான் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அவங்க ரொம்ப பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் அப்படி ஒரு வார்த்தைனா, அவங்க இந்த உலக எல்லா காரியங்களையும் தன்னை பிரிந்திருக்கணும்னு பார்ப்பாங்க. ஒரு அந்நிய ஜாதி கூட, ஒரு புறமதஸ்தன் கூட சேரமாட்டாங்க, பிரிஞ்சுதான் இருப்பாங்க, பல காரியங்களை தொடமாட்டாங்க. ஏன், யூதன வேதத்தை மதிக்காத, வேதத்தை தங்களை மாதிரி ஒரு அவைராக்கியம் இராத யூதங்கூடையும் சேரமாட்டாங்க, பிரிஞ்சுதான் இருப்பாங்க, பாதிகளோடு சேரமாட்டாங்க, ரொம்ப அப்படி இருப்பாங்க. பாருங்களேன், அவங்க வந்து பரிசேயர், வேத பாரகர் வேதத்தை கரைச்சி குடிச்சு வேதத்தை விளக்கி பிரசங்கம் பண்றவங்க, பரிசேயருங்க அந்த வேதத்தை தங்களுடைய வாழ்க்கையில முற்றிலுமா கீழ்ப்படியணும்னு ஒப்பு கொடுத்தவங்க. யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி கூட்டத்தில் பாக்குறோம், வேதத்தை தங்களுடைய வாழ்க்கை முழு பகுதியிலையும் கீழ்ப்படியணும்னு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க பேர் தான் பரிசேயருங்க. அவங்க வந்து யூத சமுதாயத்துல மக்கள் அவங்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, கடவுளை அறிஞ்சவங்க, கடவுளோடு நடக்கிற மனிதர்கள் நம்ம ஜெனரேஷன்ல யாருன்னு பார்த்தோம்னா பரிசேயர்களை தான் சொல்லணும். நமக்கு இயேசு அவங்களை திட்டுறத பார்த்து அவங்கள பத்தி ஒரு வேற எண்ணம் நமக்கு இருக்கலாம், ஆனா அந்த காலத்துல மக்கள் பரிசேயர்களை எப்படி பார்த்தாங்கன்னா இப்படிதான் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க, இந்த வேத பாரகர்கள் வந்து தீவிரமா வேதத்துக்கே தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க, இந்த பரிசேயருங்க வந்து முழு வாழ்க்கையும் வேதத்தை நம்ம வேதத்தின்படி நடக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்தவங்க. அவங்க தனியா அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வித்தியாசமா இருக்கும், மத்தவங்க மாதிரி ட்ரெஸ் போட மாட்டாங்க, கையிலலாம் வேதத்தை கட்டி வச்சிருப்பாங்க, நெத்திலாம் வேதத்தை கட்டி வசனங்களை கட்டி வச்சிருப்பாங்க, சிறு சிறு காரியங்களையும் அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணும்னு பார்ப்பாங்க. தங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை சின்ன விஷயங்களையும் வேதத்தை தான் ஃபாலோ பண்ணணும், முழுமையா வேதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு. இப்படிப்பட்ட மனிதர்களை அந்த காலத்தின் மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கவங்க கேட்கறாங்க, பரிசேயர்க வேத பாரகருங்கன்னு பார்க்கும்போது, பரிசேயர்களை பார்க்கும்போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தங்களுடைய காலத்திலேயே பரிசுத்தத்தின் உச்சக்கட்ட சிகரத்தை அடைந்தவர்கள் யார் அப்படின்னா பரிசேயர்களை தான் அவங்க பார்ப்பாங்க. அவங்க நினைச்சுக்கணும், மக்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க, உச்சகட்ட பரிசுத்தத்தின் ரூபம் அப்படின்னா அவங்களுக்கு யாரு, பரிசேயர்க தான். ஒரு பரிசுத்தத்தின் ரூபமே எடுத்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராதனை பயபக்தியோடு தான் அவங்கள பார்ப்பாங்க. பாருங்களேன், ஐயோ தெய்வீகம் வருதே அவங்களுக்கு. அப்படியே அவங்க வரும்போது வசனத்தெல்லாம் கட்டிக்கிட்டு, இப்பெல்லாம் பாதிரியாரு இந்த பெரிய இதெல்லாம் போதீங்களா, ரோமன் கேத்திக்ல அந்த ஃபீலிங் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு, ஃபீலிங் ஏற்படுத்தணும்னே மியூசிக் இருக்கும். அவர் பாதிரியார் அப்படியே முகம் வச்சுட்டு ட்ரெஸ் போட்டு டொப்பியை போட்டு ஒரு சிலுவை எடுத்துட்டு இப்படியே வருவார். அங்க பக்கத்துல இருக்கிறவங்கலாம் ஆன்னு பார்ப்பாங்க, நீங்க பாத்துருக்கீங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் பரிசேயர்களை பார்த்தா இருக்கும். ஒரு பயபக்தியோடு வருவாங்க, வேத பக்தியோடு, வேதத்தை எல்லா விஷயத்திலையும் கீழ்ப்படுகிறவர்கள் அப்படின்னு, வேதத்து கீழ்ப்படியணும்னு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் அப்படின்னு ஒரு பயபக்தியோடு பார்ப்பாங்க. அவங்கள விட பாருங்களேன், அவங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கும், பரலோகத்துக்கு ரெண்டே பேர் போக முடியும் அப்படின்னா அதுல போகக்கூடிய ரெண்டு பேர்ல இவங்க தான் இருப்பாங்க. ஒருத்தன் வேத பாரகனா இருப்பான், இன்னொருத்தர் பரிசேயரா இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படி நினைச்சாங்க. அதான் நம்ம பார்க்கணும், இவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை நான் நம்மெல்லாம் போய் பரலோகத்துக்கு போக முடியுமா, ஒருவேளை அந்த பரிசேயனுக்கு இருக்கக்கூடிய பரிசுத்தத்துல ஒரு 10% ஆவது நமக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை எனக்கு நினைக்கலாம் நான் பரலோகத்துக்கு போக முடியும் யோசிச்சு பாருங்களா, அவங்க எவ்வளவு உச்ச ஸ்தானத்துல ஒரு ஆராதிக்கிற அவங்க யூத மதத்தின் தூண்களா அவங்கள பார்த்தாங்க, பரிசுத்தத்துக்கு உதாரணமாக பார்த்தாங்க, இஸ்ரவேலிய மிக உயர்ந்த மனிதர்களாக இஸ்ரேலுடைய கிரீமாக அவங்கள பார்த்தாங்க இல்லைங்களா. தேவ சத்தியத்தை எடுத்து ஒரு மாதிரியாக காட்டும்படிக்கு தங்களை பார்த்தாங்க. இந்த வேத பாரகர்களையோ பரிசுகர்களையோ அப்படி அவங்க மதிச்சு ஒரு பக்தியோடு தான் அவங்கள பார்த்தாங்க பாருங்களேன். இது மாத்திரம் இல்ல, இவங்கனால யோசிக்க முடியுமா, அவங்க வந்து பரலோகத்துல அவங்களுக்குன்னு ஒரு விசேஷ ஸ்தலத்துக்காக அதிகாரம் செலுத்தி ஆளும் ஸ்தலம் வேத பரலோகத்துல இவங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமா இப்படி பக்திமானா வாழுகிறவர்களுக்கு பரலோகம் எவ்வளவு அதிசயமான இடம் கொடுக்கும்னு நினைச்சு பார்த்த மக்கள் இப்ப இயேசு கேட்ட இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுதா, இயேசு அப்படி சொல்றாருன்னா அவங்களை அப்படி ஒரு ஆராதிக்கிற ஒரு நிலையில பார்க்கும்போது இயேசு என்ன சொல்றாரு இந்த வசனத்தில் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு பரிசேயர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மக்கள் கிட்ட போய் இவரு போடுற ஒரு பாம் மாதிரி என்ன போடுறாரு, பாருங்களேன் எப்படி இருக்கும் அவங்களுக்கு. யோசிச்சு பாருங்களேன் அந்த ஷாக்க நம்ம உணரணும், அவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருந்திருக்கும். வேத பாரகர் அவங்கள எவ்வளவு பரிசுத்தத்தின் உச்சகட்டம், அவங்க தான் மாதிரிகள், அவங்க தான் ஜீவ மதத்துக்கே உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் பார்க்கும்போது இவர் என்ன சொல்றாரு, அவர்களுடைய நீதியை விட உங்க நீதி அதிகமா இராவிட்டால், அதிகமா இராவிட்டால்னா என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கு தெரியுமா, நீங்க எங்க இருக்கிறீங்கோ பரிசேயர்கள் இங்க இருந்தா அந்த நீதியை நீங்க வந்துட்டு அந்த நீதியை தாண்டி பல ஆயிரம் மடங்கு முன்னாடி போய் அது பொங்கி வராவிட்டால், அப்படிதான் சொல்றாரு, பொங்கி வராவிட்டால் நீங்க பரலோகத்துக்கு வரவே முடியாதுன்றார். அதனோட ஷாக் தான், அதிர்ச்சல் அப்படியே நிக்கணும், அவங்கெல்லாம் ஸ்டன் ஆயிருப்பாங்க. சில இதுல எல்லாம் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதை கேட்ட உடனே ஸ்டன் ஆகுற மாதிரி அப்படி ஒரு காட்சி, இது அப்படி ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு பாருங்களேன். அந்த இடத்துல நம்ம போட்டு பார்த்தோம்னா, யோசிச்சு பாருங்க, அந்த கூட்டம் கற்பனை பண்ணி பார்த்தோம்னா திரளான கூட்டம் நிக்கிது, இவர் பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் போது ஒருவேளை அந்த பரிசேயர்ங்க கூட்டம் ஒரு பக்கம் நிக்கும், ஆனா அவங்க எல்லாம் சின்ன சும்மாவா நிக்க வச்சிருப்பாங்க இல்ல, அவங்க எல்லாம் உச்ச சேரெல்லாம் போட்டு ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு ஏற்படுத்தி ஐயோ நீங்க இங்க வந்து கேக்குறதே பெரிய விஷயம்னு அவங்கள உட்கார வச்சிருப்பாங்க. உட்கார வச்சு இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணும் போது அவர் சொல்லும் போது நீங்களே உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், நீங்களே உலகத்துக்கு ஒளியா இருக்கும் போது அந்த கூட்டம் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, அப்படியே அவங்க திரும்பி பார்த்திருப்பாங்க, ஐயோ இயேசு உலகத்துக்கு ஒளியா இருக்கிறது இவங்களதான் சொல்றாரு, இவங்களதான் சொல்றாருன்னு அப்படியே ஒரு ஆராதா மனப்பான் பக்தி மனப்பான்மையோடு அவங்களே பார்த்துட்டு இருக்கும் போது சடன்னா இவர் போடுற குண்டு பாருங்களேன். பரலோகத்துக்கு நீங்க போகணும்னா இந்த ஒருவேளை கையை கூட காமிச்சிருக்கலாம், அவருக்கு என்ன பயம், இந்த பரிசேயர்களை விட உங்க நீதி உயராவிட்டால் நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, இந்த நியாயப்பிரமாணத்தில் சிறு எழுத்தாவது கீழ்படியாது போறவன் பரலோகத்தில் சிறியவனா இருப்பான், பரலோகத்துக்கு போவான். ஆனா இங்க என்ன சொல்றாரு, கம்ப்ளீட்டா போகவே மாட்டான். அந்த பரிசேயர்களுடைய நீதியை விட உயராவிட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டான். அதுல இருக்கிற ஷாக் உங்களுக்கு புரியுதா, அதுல இன்னொன்னு ஒன்னு உள்ளடக்கி என்ன சொல்றாரு, ஒரு பரிசேயனும் பரலோகத்துக்கு போக மாட்டான்றார் இல்லையா. அவங்களுடைய நீதியை விட உங்க மேலீதி போனா அதுல எவ்வளவு அடங்கி இருக்கு, ஒரு பரிசேயனும் பரலோகத்துக்கு போக மாட்டார் அப்படின்றாரு பாருங்களேன். இதான் நம்மளுடைய ஷாக் என்ன சொல்லணும், இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லி பார்த்தோம்னா நமக்கு எப்படி ஷாக் ஆகும். ஒரு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் கிரிக்கெட்டுக்கு சேரணும், கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு கிரிக்கெட்டுக்கு சேரணும்னு போறான். கிரிக்கெட்டுக்கு போய் சேரணும்னு போகும்போது அவர் என்ன சொல்றாரு, சரி ஓரளவுக்கு நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோச் என்ன சொல்றாரு, ஒரு அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், ஐயோ ஒரு கொஞ்சம் சுமாரா கிரிக்கெட் ஆடுறவங்க யார் இப்போ, என்ன நீங்களா கிரிக்கெட் பாக்குறவங்க தானே உங்களுக்கு தானே தெரியணும், ஓரளவுக்கு ஒருத்தர் பேரை சொல்லுங்க விராட்னு சொல்லுவோமே, அவரு வந்து அவரு அட்லீஸ்ட் அவருடைய 10% ஆகுது நான் ஆடினேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கோச் பார்த்து சொல்றாரு, அப்பா நீ இந்த டீம்ல சேரணும்னா விராட்டை விட்டுரு, டெண்டுல்கரை விட 1000 மடங்கு அதிகமா நீ ஆடினா தான் உன்னை நாங்க சேர்த்துக்க முடியும் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஷாக். யோசிச்சு பாருங்களேன், நினைக்க முடியுமா, நினைக்க முடியாது. அவன் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் நினைச்சிட்டு இருக்கிறான், ஆனா அவரை விட 1000 மடங்கு நான் முன்னுக்கு வரணுமான்ற ஒரு ஷாக் அவனுக்கு ஏற்படுத்தி பாருங்க. அப்படிப்பட்ட ஷாக்கு தான் இங்க, நினைக்க முடியாத ஷாக். சரி, இந்த ஷாக் அவங்களுக்கு ஏற்பட்ட உடனே நம்ம இப்ப கேட்க வேண்டிய கேள்வி இல்லைங்களா, அதை புரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சாதாரணப்பட்ட வசனமே இல்லை, அந்த சந்ததியே அதிர்ந்து போய் அவங்களுடைய வேற புடுங்கி அத ஆட வச்சுட்டார். அந்த நாட்டிய அந்த வசனத்தை பேசி. ஏன்னா யூத மதம்னா வேத பாரகர் பரிசேயர் ரெண்டு பேர் தாங்க உச்சக்கட்டம். அவங்களே பரலோகத்துக்கு போக மாட்டாருன்னா எல்லாம் அந்த மதத்தையே தலைகீழா மாத்திட்டாரு. அந்த வசனத்துல ஒரு புரட்சிகரமான வசனம் ஒண்ணுவாங்க இல்லைங்களா, இட்ஸ் அ ரெவல்யூஷனரி வேர்ஸ். அதான் அந்த வசனம், அதை சொல்லி அவங்க எல்லாம் அசந்து அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். ஏன் இவர் இப்படி சொல்றாரு? முதலாவது என்ன பார்க்கணும்னா இந்த பரிசேயர்களுடைய நீதி அப்படின்னா என்ன அதை புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. ஏன் அப்படி சொன்னாரு? ஓகே, இவங்க ஒருத்தன் பரலோகத்துக்கு போனோம்னா இவங்களுடைய நீதியை விட அதிகமா இருக்கணும். அப்படின்னா இவங்க நீதி என்ன, இந்த நீதியில இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க நீதியை பத்தி நம்ம கொஞ்ச நேரம் பார்ப்போமே. பரிசேயர்களுடைய நீதினு பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய எழுத்தை நுணுக்கமா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த எழுத்துல கொஞ்சம் கூட மீற மாட்டாங்க. எழுத்து பொறுத்த அளவுக்கு பைபிளை வச்சுக்கிட்டு அவங்கள ஏதாவது குறைன்னு வெளியில எந்த மனுஷனும் காட்ட முடியாது. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. அப்போனா ஒரு அவங்க யாருமே கத்தி எடுத்துட்டு ஒருத்தனை வெட்டுறன்னு போக மாட்டாங்க. ஒரு திருமணம் ஆகாத ஒரு மனைவி கூட இருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த உறவும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வெளிப்பிரகாரத்துல பார்த்தோம்னா பவுல் தன்னை சொன்ன மாதிரி பிளேம்லெஸ், யாருமே குற்றப்படுத்த முடியாத, பைபிளை எடுத்து பார்த்த அளவுக்கு ஒருத்தரும் குற்றப்படுத்த முடியாது அவங்களை. அந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை வார்த்தையில ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. பாருங்களேன், அவங்க நியாயப்பிரமாணத்தை எழுத்துல ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அதனோட ஆவிய அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பாருங்களேன், அதுல நியாயப்பிரமாணத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்தை அவங்கள குறையா இருந்துச்சு. ஏன், அவங்க வெளிப்பிரகாரமா விபச்சாரம் செய்யாம இருந்தாலும், வெளிப்பிரகாரமா கொலை செய்யாம இருந்தாலும் அதைத்தான் எடுத்து உடைச்சு காட்டுறாரு. நீ அதுல எல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது, உன் இருதயம் இச்சையினால நிறைந்திருக்கிறது இல்லைங்களா, உன் கண்கள் விபச்சாரத்தினால நிறைந்திருக்கிறது, உன் இருதயம் பொருளாசையில மிருகத்தனமா பொருளாசையில நிறைந்திருக்கிறது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ பரலோகத்துக்கு வர முடியாது. அதான் அவர் சொல்றாரு, அவனுடைய நீதி அதான் உடைக்கிறார். இன்னுமே வசனங்களை சொல்ல போறார், கொலைனா என்ன, விபச்சாரம்னா என்ன, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுனா என்னன்னு விளக்கி கொடுக்க போறார். ஆனா அவங்க இருக்கிறக்குரிய குறை என்ன, வெளிப்பிரகாரமான நீதி. பாருங்களேன், அவங்க உள்ள இருக்கக்கூடிய நீதியை குறித்து கவலையே பட மாட்டாங்க. ஏன், காலத்தில் இந்த காலத்திலையும் சொல்லிக்கிற மாதிரி நம்ம மாம்சத்துல தாங்க இருக்கிறோம், உள்ள ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கோங்க. ஆனா வெளியில பாருங்க, நான் எவ்வளவு ஒழுங்கா இருக்கிறேன், என்ன யாராவது குறை சொல்ல முடியுமா? இல்ல அப்படிங்களா, உள்ள அப்படி தாங்க இருக்கோன்னு உள்ள தங்களை சுத்தப்படுத்திக்கணும்ன்ற எந்த முயற்சியோ எந்த ஒரு பக்தியோ இருக்காது, எல்லாம் வெளியில தான் இருக்கும். அதான் பெரிய பிரச்சனை. ஒரு வசனம் படிப்போம், மத்தேயு 23:25.
ஆகையால்
இதே படிக்கிறீங்க, 5வது அதிகாரம் படிக்கிறீங்க. நான் 23வது அதிகாரம் 25வது வசனம் படிங்க.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
பாருங்களே, இதான் ப்ராப்ளம் அவங்க கிட்ட. முதலாவது அவங்க நீதியில ப்ராப்ளம், எல்லாம் வெளியில வெளியில பார்த்தோம்னா மினுமினு ஒரு புது ஸ்டீல் பாத்திரம் வாங்கின மாதிரி இருக்கும், ஆனா உள்ள பார்த்தோம்னா உள்ளு ரஸ்ட் புடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி வெளிப்புறத்துல ஃபுல்லா இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் அவங்களது பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எல்லா வெளிப்பிரகாரமாக அது எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. 2 நாள் உபவாசம், காணிக்க கொடுக்கறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பல காரியங்கள்ல இருப்பாங்க. பாருங்களேன், அது வந்து அது 2வது இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்தை எழுத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க செய்யறதெல்லாம் வெளிப்பிரகாரமா இருக்கும். 3வது, அவங்க செய்யக்கூடியது மனிதர்கள் ரொம்ப மெச்சித்து கொள்ளும்படிக்கு நற்கிரியைகள் இருக்கும். ஏழைங்களுக்கு உதவி செய்யறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுன்றது வெளியில ரொம்ப இருக்கும். பாருங்களேன், அது இது 3ல தான் அவங்களுடைய நீதி. வெளிப்பிரகாரமாக நியாயப்பிரமாணத்தின் எழுத்தின்படி மத்தவங்க மெச்சிக்கும்படி நற்கிரியைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மாத்திரம் அவங்களை பாத்தீங்கன்னா தங்களை தீட்டுப்படுத்திக்க கூடாதுன்னு ரொம்ப சுத்தமா இருக்கும் பாப்பாங்க. இப்ப பாரு, ஒரு கால மண்ல யாராவது ஒரு அந்நியன் மெதிச்சு போனா அந்த காலை மெதிச்சுட்டாங்கன்னா ஐயோ தீட்டுப்பட்டுருச்சு ஒரு பிணத்தை தொடமாட்டாங்க. அந்த மாதிரி தங்களை ரொம்ப இப்ப பாரு தங்களை கழுவிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப கிளீனா இருக்கணும்னு பாப்பாங்க. ரொம்ப வீடெல்லாம் ரொம்ப கிளீனா பிராமின்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப கிளீனா, அது தீட்டுப்பட்டுரும் அது தீட்டுப்பட்டுரும் அது அனிஷ்டு கினிஷ்டுன்ற மாதிரி அப்படி ரொம்ப சுத்தமா இருக்க பாப்பாங்க பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, அவங்க மதத்துல தங்களை சேர்க்கணும், அவங்க சபையில தங்களை சேர்க்கணும்னு எந்த அளவுக்கு தீவிரமா உழைப்பாங்கன்னு இயேசு அதை பார்த்து மெச்சித்து சொல்றாரு, மெச்சித்துல கடிந்து கொள்றாரு. 23:15 சொல்றாரு பாருங்க, அவங்க மதத்துல தங்களை மத்தவங்களை வந்து சேர்க்கணும், அந்நியர்களை வந்து சேர்க்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு பாடுபடுவாங்க. 23:15
பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாகும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள்.
பாருங்களேன், ஒருத்தனை தங்க சபையில சேர்க்கணும்ன்றதுக்காக என்ன கூட பண்ணுவாங்க, சமுத்திரத்தை கூட தாண்டி பூமியை கூட தாண்டி சுத்தி திரிவாங்களாம். எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், பிளைட்லாம் பிடிச்சிட்டு கப்பல்லாம் பிடிச்சிட்டு மத்த ஊருக்கு போவாங்க அவ எதுக்கு, இதுக்கெல்லாம் தங்க குரூப்ல மத்தவங்களை சேர்க்கணும்ன்றதுக்காக. எவ்வளவு காஸ்பல் வேலையில தீவிரமா இருக்கிறாங்க பாருங்களேன், அவ்வளவு காஸ்பல் வேலையில தீவிரமா இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க ரிலிஜன் பார்த்தோம்னா எழுத்து வெளிப்பிரகாரம், மத்த மனிதர்களுக்கு முன்பதாக நற்கிரியைகள் நிறைந்த மதம் அதான். அதுல என்ன பிரச்சனை, அதுல என்ன பிரச்சனை, இந்த நீதியில என்ன பிரச்சனை? இப்படி இருந்தா நம்ம எவ்வளோ குமுடு போட்டு நம்ம மெம்பர்ஷிப்புக்கு எடுத்துக்குவோம், அந்த நீதியில என்ன பிரச்சனை? அதான் நீதி, பேசிக்கா நீதியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா பைபிள்ல மூணு விதமான நீதி இருக்குங்க. நீதி இல்லாம ஆண்டவர்கிட்ட ஒருவனுமே சேர முடியாது, ஒன்னு தெரிஞ்சுக்கணும். முதலாவது ஆண்டவர்கிட்ட ஒருத்தர் வரணும்னா நீதி இல்லாம ஒருத்தனுமே வர முடியாது. ஆண்டவர் நீதி பெறார், பரிசுத்தர் நீதி இல்லாத ஒருவனையுமே அவர் சேர்த்துக்க முடியவே முடியாது. அது ஒரு ரூல், ஆண்டவர்கிட்ட நீதி இல்லாமல் போவே முடியாது. மூணு விதமான நீதி பைபிள்ல இருக்கதா, பேசிக் டாக்ட்ரின் ஆஃப் ரைச்சஸ்னஸ். இதை புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டா பைபிள்ல இருக்கிற நீதி நீதினு ஏன் வருதுன்னு புரியும். நீதி இல்லாம ஆண்டவர்கிட்ட ஒருவனே போக முடியாது. மூணு விதமான நீதி, முதலாவது இன்னரண்ட் ரைச்சியஸ்னஸ், அதாவது உள்ளுக்குள்ளேயே தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நீதி, நம்மளுக்குள்ளேயே நம்மளுடைய இயல்பா இருக்கக்கூடிய நீதி. அது இந்த உலகத்துல ஒரே ஒரு மனுஷனுக்கு தான் இருந்துச்சு, இயேசுக்குன்னு சொல்லக்கூடாது. அது இயேசுவை விட்டு இன்னொருத்தருக்கு இருந்துச்சு, யாருக்கு? ஆதாமுக்கு இருந்துச்சு. அவனை நீதி மணி நீதியின் பரனாக ஆண்டவர் படைச்சார், ஃபுல்லு ரைச்சஸ், தனக்குள்ளுக்கே இருந்துச்சு, அவனுக்கு எதுவுமே தேவைப்படல. ஆண்டவர் நீதியா நீதியானவன் நீதிமானாகவே ஆதாம படைச்சார். ஆனா மனுஷன் பாவத்துல விழுந்து, ஆதாம் பாவத்துல விழுந்த பிறகு வேற யாருக்குமே அந்த நீதி இல்லாம போயிருச்சு. நமக்குள்ளுக்குள்ளேயே நீதியே இல்லை, நமக்கு அது போயிருச்சு. எல்லோரும் பாவத்தில் விழுந்தோம்னா அந்த நீதியை இழந்துட்டோம். நம்ம இழந்த பிறகு வேதத்துல ஆண்டவர்கிட்ட சேரக்கூடிய ரெண்டு நீதி ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஒன்னு அஸ்திபாரம், இன்னொரு கட்டடம்ன்ற மாதிரி ஒரு நீதி வந்து இம்பியூட்டட் ரைச்சியஸ்னஸ், அதாவது இதான் அஸ்திபாரம். ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படணும், நீதிமான் ஆக்கப்படணும்னா பரிபூர்ண நீதி அவனுக்கு போத்தினா தான் உண்டு. அந்த நீதி தான் ரட்சிக்கப்படும் போது இயேசுடைய நீதி நமக்கு போத்தப்படுகிறது இல்லைங்களா, நம்ம மேல சுமத்தப்படுகிறது. அதனால் நாம் ஆண்டவர்னால ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். இன்னொரு நீதி, அப்படி சுமத்தப்பட்ட நீதியை சுமத்தப்பட்டவர்களுக்கு பரிசுத்தாவி தங்களுக்குள்ள குடிவந்து அவர் நீதியின் இயற்கையை உள்ளுக்குள்ள ஏற்படுத்துறார். இம்பார்ட்டட் ரைச்சியஸ்னஸ், அதாவது பரிசுத்தாவி கொடுக்கக்கூடிய ரைச்சியஸ்னஸ். அது என்ன ஆகும், அவனுக்குள்ள ஒரு புது இயற்கை வந்ததுனால அவனை நியாயப்பிரமாணத்தின்படி வாழும் தூண்டும். அவனை உள்ளுக்குள்ள போராட்டம் இருந்தாலும், சில நேரங்களில் பாவத்துக்கூட போராட்டம் இருந்தாலும் அவன் ஆண்டவர்படி தான் வாழணும்னு பார்ப்பான். அது வளர்ந்து வளர்ந்து அதான் பரிசுத்தமாக்குத. ரெண்டு நீதி புரியுதுங்களா, முதலாவது நீதி அது முடிஞ்சு போச்சு ஆதாமோடு, இன்னொன்னு இம்பியூட்டட் ரைச்சியஸ்னஸ் அண்ட் இம்பார்ட்டட் ரைச்சியஸ்னஸ் இல்லைங்களா. இம்பியூட்டட் ரைச்சியஸ்னஸ் தான் அஸ்திபாரம், அது ஒருத்த எவனுக்கு அந்த இயேசுடைய நீதி போத்தி இருக்கோ அவனுக்குள்ளதான் பரிசுத்தம் வந்து, பரிசுத்தாய் வந்து ஒரு நீதியான வாழ்க்கை அவனால தான் வாழ முடியும். அவன் பரிசுத்த வாழ்க்கையில நீதியான வாழ்க்கையில வளருவான் இல்லைங்களா. இது ரெண்டுமே பிரிக்க முடியாது, பவுண்டேஷன் இருந்தாதான் கட்டடம் கட்ட முடியும் இல்லைங்களா. இம்பியூட்டட் ரைச்சியஸ்னஸ் அது இன்னொன்னு வரவே முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்தை புரிஞ்சுக்க பார்ப்போம். இவங்க கிட்ட என்ன பிரச்சனை, இவங்க கிட்ட பவுண்டேஷன்லயே பிரச்சனை. ஒரு நீதினா பவுண்டேஷன் இருக்கணும், கட்டடம் இருக்கணும். ஃபவுண்டேஷன்லயே ப்ராப்ளம். என்ன ஃபவுண்டேஷன்ல ப்ராப்ளம் பாருங்களேன், இதான் நம்ம சரியா புரிஞ்சுக்க பார்க்கணும், ரொம்ப முக்கியம் புரிஞ்சுக்க பாருங்க. ஏன்னா ஃபவுண்டேஷன் சரியில்லைனா கட்டடம் சரியிருக்காது. நீதியில சரியான நீதி ஃபவுண்டேஷன் இருந்தா தான் வாழ்க்கையில சரியான நீதி இருக்க முடியும். நிறைய பேருக்கு நீதி வாழ்க்கை வாழ முடியாது இருக்கிறதுக்கு காரணம், முக்கியமான காரணம் ஃபவுண்டேஷன் சரியாம இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இவங்களுக்கு அதான் ப்ராப்ளம். இவங்களுடைய ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்து நம்ம கத்துக்கணும். ஒருவேளை நம்ம ஃபவுண்டேஷன் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு, இவங்க ஃபவுண்டேஷன் வந்து ரெண்டே விஷயத்துல அடங்கியிருக்கு. இவங்களுடைய நீதி எதனால ஏற்பட்டது? அந்த பரிசேயனே தன்னுடைய விசுவாச அறிக்கையில சொல்றான். எப்படின்னு பார்ப்போமே, லூக்கா 18:9. இவனுடைய நீதி, பரிசேயர்களுடைய நீதி எதை பொறுத்திருக்கிறது?
இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன்.
இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் படிங்களா, அவர்களுக்கு ஓமையை சொன்னார்னு வருது இல்லைங்க.
அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார்.
தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தோஸ் ஹூ ட்ரஸ்டட் தெம்செல்ஸ், தங்களையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், தங்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த ஓமையை அவர் சொன்னார். ஓமையை சொல்லிட்டு அந்த பரிசை என்ன ஜெபம் பண்றான்?
பரிசை என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
பாருங்களேன், இவன் பண்ற ஜபம் இதான் பெரிய பிரச்சனை இதுல இருக்கிறது. நமக்கு நேரம் வேகமா போயிருச்சு, சரி நம்ம சீக்கிரம் முடிக்க பார்ப்போம். இந்த பரிசேயனுடைய நீதி எதை பொறுத்திருக்கு, அவனுடைய ஃபவுண்டேஷன் எதை பொறுத்திருக்குன்னா, நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், அதை பொறுத்து தான் அவனுடைய ஃபவுண்டேஷன். பாருங்களேன், அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே நான் மத்தவங்க மாதிரி இல்ல, அவங்கள மாதிரி இல்ல, இவங்கள மாதிரி இல்ல, நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, என்னையே நான் உமக்கு ஒரு பாராட்டி என்னை ஒரு சிபாரிசு பண்ணி என்னையே சிபாரிசா அவனுக்கு கொடுக்கறேன் இல்லைங்களா. நான் மத்தவர்கள் மாதிரி இல்ல, நான் என்னவா இருக்கிறனோ அதுதான் என்னுடைய நீதியுடைய ஃபவுண்டேஷன். நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, நான் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி மோசமா இல்ல. ரெண்டாவது, ஒருவேளை என்ன ஏதாவது குறைவா இருந்துச்சுன்னா நான் என்ன செய்யறேன் பாருங்க இல்லைங்களா, நான் காணிக்க கொடுக்கற, உபவாசம் பண்ணுகிறேன், அதுதான் இவங்களுடைய நீதி. ஒரு பரிசேயனுடைய நீதினு எடுத்து பார்த்தோம்னா பாருங்களேன், தான் பிரச்சனை. பரிசேயனுடைய ஃபவுண்டேஷனே சரியில்லை. அவன் ஃபவுண்டேஷன் எதுல இருக்கு, அவன் என்னவா இருக்கிறான், அவன் என்ன செய்யறான், அதை பொறுத்து தான் அவனுடைய நீதியா இருக்கு. பாருங்களேன், நியாயப்பிரமாணம் வந்து நமக்கு சொன்ன மாதிரி வெளிப்பிரகாரமா நம்ம பார்த்துக்கிட்டு அதை கீழ்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட மெச்ச பேர் நம்ம வாங்கிக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கல. நியாயப்பிரமாணம் கொடுத்தது அதை பார்த்து நம்ம இருதயம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு பார்த்து நம்ம ஆண்டவருடைய நீதியை தேடணுன்றதுக்காகத்தான் நியாயப்பிரமாணம். இவங்க தவறா பாவம் இந்த பரிசை நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிட்டாங்க, வெளிப்பிரகாரமா அந்த நியாயப்பிரமாணத்தை கீழ்படிஞ்சு ஆண்டவர்கிட்ட பேர் வாங்கிடலாம், ஆண்டவர்கிட்ட மெச்சுக்கிற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு அந்த நியாயப்பிரமாணத்தை ஒருபோதும் வெளிப்பிரகாரமா பார்த்தானே தவிர, அந்த நியாயப்பிரமாணத்துல நான் எப்படி நல்ல பேரை வாங்கிக்கலாம்னு, ஆனா வெளிப்பிரகாரமா நான் அப்படி இருக்கலாம், ஆனா அந்த நியாயப்பிரமாணம் எனக்கு ஒரு இச்சையான இருதயம் இருக்கிறத கடிந்து கொள்ளுதே, எனக்கு ஒரு விபச்சார இருதயம் இருக்கிறத கடிந்து கொள்ளுதே, அந்த நியாயப்பிரமாணம் தன் இருதயத்தை காமிக்கும்படி அவன் அனுமதிக்கவே இல்லை. எத்தனையோ பேர் இப்படி இருக்கலாம், நியாயப்பிரமாணம் வெளிப்பிரகாரமாவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அது ஒரு நீதி. அந்த நீதி எதை பொறுத்திருக்கு, நான் என்ன செய்யறேன், நான் என்னவா இருக்கிறேன், நான் என்ன பொறுத்திருக்கிறேன், அந்த ஃபவுண்டேஷனே தவறு. ஏன், நியாயமான ஃபவுண்டேஷன் எது தெரியுமா? ஓ, நியாயமான ஃபவுண்டேஷன் எது? இயேசு கிறிஸ்து தான் நியாயமான ஃபவுண்டேஷன் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்துல ஒரு பாட்டுல நமக்கு வருது, நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேற அஸ்திபாரம் மணல் தான். ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை பார்த்து அதுல இருக்கக்கூடிய அந்த என்ன கடிந்து கொள்ளுதே, எனக்கு ஒரு இச்சையான இருதயம் இருக்குதே, ஒரு பொருளாசை பிடிச்ச ஒரு மனிதனா இருக்குனே, உள்ளுக்குள்ள வெறும் பாவம் தானே எனக்கு இருக்குதுன்னு பார்த்து நொறுங்கி போய் என்னால முடியாதுன்னு ஆண்டவர்கிட்ட கிறிஸ்துவ கிட்ட புகழடையும் பெற்று ஆண்டவருடைய நீதிக்காக ஓடி வந்து கிறிஸ்துவை நம்பி அதுல அஸ்திபாரம் போட்டதுதான் சரியான அஸ்திபாரம். பாருங்களேன், சரியான அஸ்திபாரம். இவங்களுக்கு அந்த அஸ்திபாரமே இல்ல. பரிசேயர்களுடைய அஸ்திபாரம் என்ன? நான் என்ன செய்யற அப்படின்னு தான். பாருங்களேன், இதான் ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, நற்கிரியைகளை குறித்து தவறான எண்ணம் இருக்கு இவங்களுக்கு. நற்கிரியை செய்யறது தவறா? காணிக்க கொடுக்கறது தவறா? உபவாசம் பண்றது தவறா? தவறு இல்ல. ஆனா இதுல என்ன பிரச்சனையா போச்சுன்னா, தேவன் என்னை ஏற்றுக் கொள்ளுவதற்காக நற்கிரியைகளை ஒரு அஸ்திபாரமா அவன் பயன்படுத்துறான். அது ரொம்ப தவறு. தேவன் என்னை ஏற்றுக் கொள்ளணும்ன்றதுக்காக ஒரு நற்கிரியைகளை செய்து அதை பயன்படுத்துறான். அது ரொம்ப தவறு. உண்மையா கரெக்டானது எது? தேவன் என்னை ஏற்றுக்கொண்டதனுடைய கனிதான் நற்கிரியை. அதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இவன் பரிசு என்ன பண்றான்? தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளணும்னு நற்கிரியைகளா சேர்க்க பாக்குறான். அது சேராது, அது நீதி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது இல்ல. உண்மையான நற்கிரியை எப்படி வரணும்? தேவன் என்னை ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக கனியாக என் வாழ்க்கையில நற்கிரியைகள் இருக்கு இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கணும். அது வித்தியாசத்தை பார்க்கணும். இன்னைக்கும் சொல்றேன், நம்ம ஜெனரேஷன்லயும் இதே நீதியத்தான் எத்தனை பேர் நம்பிக்கிட்டு பரலோகத்துக்கு போவோம்னு நினைக்கிறாங்க. ஏசு கிளியரா சொல்லிட்டாரு, இல்ல போக முடியாது. எத்தனை பேர் ஏங்க, எப்படிங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படிங்க நீங்க நம்புறீங்க? நம்ம கேட்கறோம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு எப்படி நம்புறீங்க? ஆண்டவர்னால ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்கன்னு நீங்க எப்படி நம்புறீங்க? நீதிமான் ஆக்கப்பட்டீங்கன்னு எப்படி நம்புறீங்க? அநேக பேருடைய பதில் என்ன? யோசிச்சு பாருங்களேன், என்ன பதில் கொடுப்பாங்க? எல்லாரும் சொல்ற பதில், ஐயா நான் ஒரு நாள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டேன், நான் கேட்டுட்டு நான் மனம் திரும்பினேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன், நான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு இன்னுமே நான் ஆண்டவரை விசுவாசிக்க போறேன், இன்னுமே நான் என்ன செய்யறேன் தெரியுங்களா? டெய்லி பைபிளை படிக்கிறேன், டெய்லி சர்ச்சுக்கு வார வாரம் சர்ச்சுக்கு போறேன், நான் ஜபம் பண்றேன்னு. இதுலயே தான் இருக்கு, இதுலயே தான் பெரிய பிரச்சனை. ஆனா ரொம்ப கொஞ்ச பேர் தான் எதுக்குங்க நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஆண்டவர்னால ஏற்றுக்கொள்ளப்பட்டீங்கன்னு எதை பொறுத்து? நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்னவா இருக்கிறீங்கன்றது பொறுத்து பரலோகத்துக்கு போவே முடியாது. அதான் பரிசேயனுடைய நீதி. உண்மையா ரட்சிக்கப்பட்டவனுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் எப்படி பேசுவான்? ஐயா ஆமாயா நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆமாயா நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இன்னமும் எனக்கு மனசுல இன்னி நேத்து நடந்த மாதிரி எனக்கு இருக்குது ஐயா. என்ன நியாயப்பிரமாணத்துக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு நான் எவ்வளவு மோசமான காமிச்சார், நான் எவ்வளவு பாவியன்னு காமிச்சார், என் இருதயத்துல எவ்வளவு அசிங்கம் அவலம் அசிங்கம் அவலட்சணம் இருக்கு, இச்சை இருக்குதுன்னு எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. என் அசிங்கத்தை அவலத்தை பார்த்துட்டு என்னால பயந்து போய் நான் நடுங்கி போய் என் பாவத்தை நான் உணர்ந்து இயேசு கிட்ட அடைக்கலம் புகுந்திருக்கிறேன், இயேசு கிட்ட ஓடி வந்துட்டாங்க ஐயா. இன்னுமே என்னுடைய அஸ்திபாரம் இயேசு தான், நான் பரலோகத்துக்கு போறது இயேசுனால, இயேசு எனக்காக என்னை மறித்து எனக்காக என்னை காப்பாத்தி இருக்கிறாரு, அவர் தான் என்னுடைய நம்பிக்கை, அவர் தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு இருக்கிறது. அதாங்க சரியான ஃபவுண்டேஷன். புரியுதுங்களா இது ரெண்டுக்கும் வித்தியாசம்? எத்தனை பேர் இன்னைக்கும் அந்த இதுவே இல்ல, கன்ஃபெஷனே இருக்கிறது இல்ல, கேட்டா இதுதான் இருக்குது. ஆகவே இது ரொம்ப பயங்கரம், இது இன்னைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபவுண்டேஷன் நம்ம சோதிச்சு பார்க்கணும், எதை வச்சு நம்ம பரலோகத்துக்கு போறோம்? பரிசேயனுடைய இது நீதி எதுல இருக்கு? அஸ்திபாரம், நான் என்னவோ நான் என்ன செய்யறோம், அது இல்லங்க நம்மள காப்பாத்த போறது. அதுல இவர் என்ன சொல்றாரு, அந்த நீதியோடு அதை அதிகமா இராவிட்டால் பரலோகத்துக்கு போவே முடியாது, பரலோகத்துக்கு போவே முடியாது. நம்ம ஒருவேளை நம்ம சோதிச்சு பார்க்கணும், ஏன் ஃபவுண்டேஷன் சரியா இருக்கா? ஃபவுண்டேஷன் சரியில்லைனா கட்டடம் சரியா இருக்க முடியுமா? ஃபவுண்டேஷன் இல்லாம கட்டடம் போட்டா என்ன ஆகும்? உளுந்துனா ரொம்ப லாங் ஆகும் உழுவுறதுக்கு, ஆனா கிராக் கிராக்கா விட்டுக்கிட்டு இருக்கோம். அதை பேட்ச் பண்ணி பேட்ச் பண்ணி நம்ம வார வாரம் பிளாஸ்டர் போட்டு பட்டு சபைக்கு வந்துகிட்டு இருக்கணும் இல்லையா? கிராக் கிராக்கா விட்டுகிட்டு இருக்கோம், சரியாவே இருக்காது. அவங்கள பிடிச்சி மாறா அடிச்சுக்கணும், ஐயோ ஏங்க இப்படி கிராக் கொடுது, ஐயோ ஏங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க, ஏங்க பைபிள படிக்க மாட்டீங்க, அவங்ககிட்ட மாறா அடிச்சுக்கணும். ப்ராப்ளம் என்ன? ஃபவுண்டேஷனே சரியில்லை. நம்ம சோதிச்சு பார்க்கணும், இது ரொம்ப பயங்கரம். பரிசேயர்களுடைய நீதியில பல பேர் தந்திரமா இருக்கலாம் இல்லைங்களா? ஏன் சரி, பில்டிங்க யோசிச்சு பார்ப்போம். இப்போ பில்டிங் என்ன, என்ன மாதிரி பில்டிங் அவங்களுக்கு? ஃபவுண்டேஷன் தான் சரியில்லை, பில்டிங் அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ல கட்டுற பில்டிங் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தான் இவங்களுடைய நீதி என்ன சொல்றது, இவங்களுடைய தான் பிராக்டிக்கல் ரைச்சஸ்னஸ் நம்ம வாழ்க்கையில இல்லைங்களா? இம்பார்ட்டன்ட் ரைச்சஸ்னஸ் சொல்றோம், அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நீதியான வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன்ல கட்டினவங்க அவங்களுடைய ரொம்ப முக்கியத்துவம் தருதே, வெளியில இருக்கிற காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற காரியத்துக்கு முக்கியத்துவம் இல்ல. அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியம் எதுக்கு? வெளியில இருக்கிறவங்களுக்கு தான். ஏன் தவறான ஃபவுண்டேஷன்ல கட்டினது அப்படித்தான் இருக்கும், வெளியில இருக்கிற காரியங்களுக்கு. பாருங்களேன், அதை ரொம்ப பயங்கரமா ஆண்டவர் திட்டுறாரு. அவங்க வெளியில எப்படி தோற்றமா அளிப்பாங்க? நீங்க வெளியில இப்படி மக்களுக்கு தென்படுறீங்க, ஆனா நீங்க உள்ளுக்குள்ள இதான்றார். அந்த மத்தேயு 13 பாத்தீங்கன்னா, நீங்க மக்களுக்கு தென்படுறது இப்படி, ஆனா நீங்க உள்ளுக்குள்ள ரியலா இப்படி. அப்படின்றார். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு காரணமே ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம். பாருங்களேன், ஃபவுண்டேஷன் ப்ராப்ளம். வெளியில அவங்க ட்ரெஸ் பண்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்க காணிக்க கொடுக்கும் போது எல்லாரும் பார்க்கணும். அதுவும் அவங்க நோட்டு அந்த காலத்துல இல்லையா, சில்ட்ரன் பார்த்தோன்னா பெரிய பெரிய காயின்ஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே போடுறது, டமால் டமால்னு உழுவுறது. அங்க சாலையத்துல எல்லாம் திரும்பி பார்க்கணும், இவ்வளவு காணிக்க இவ்வளவு போட்டிருக்கிறாங்களே. வெறும் வெளியில மக்கள் பார்க்கணும்ன்றதுக்காகத்தான் பண்றது. உள்ளுக்குள்ள தேவனுக்கு முன்பதாக அன்போம் பற்றும் ஆண்டவருக்காக செய்யணுமேன்ற பக்தியே இருக்காது, இருதய பக்தியே இருக்காது. எல்லாம் வெளியில, வெளியில கை கழுவுறதும் உபவாசம் பண்றதும் வெளியே நாடகம். ஆண்டவர் பாருங்களேன், அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வந்து இந்த 23வது அதிகாரம் மத்தேயு 23வது அதிகாரத்துல மத்தேயு 5வது அதிகாரத்துல தன்னுடைய ராஜ்ய மக்களுடைய குணாதிசயத்தை சொல்றார். என்ன, அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருப்பாங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், நீதியின் மேல் பசித்தாக. அதெல்லாம் எதை குறித்து வெளியே போடுற நாடகத்தை போய் பேசுது, உள்ளுக்குள்ள இருக்கிற குணாதிசயம், இருதயத்தில் இருக்கிற குணாதிசயம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பேசுறாரு. ஆனா அதே மத்தேயு 23வது அதிகாரத்துல பரிசேயர்களுக்கு பேசுறார். இங்க 8 பாக்கியத்தை கொடுத்தவர் இல்லைங்களா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அங்க என்ன பண்றாரு தெரியுமா, இந்த மாதிரி வெளியிலன்றே வாழ்றவர்களுக்கு 8 ஐயோ கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியுமா 8 ஐயோ? ஒப்பா, இங்க உள்ளுக்குள்ள வாழ்க்கை வாழ்றவங்க தேவ ராஜ்யத்தின் மக்களுக்கு பிளஸ்ஸிங், பாக்கியவான்கள் 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 8 சொன்ன ஆண்டவர் 23வது அதிகாரத்துல 13ல இருந்து படிங்களா, எல்லாம் படிக்க முடியாது, 13 படிங்க, 1-2 பார்ப்போம்.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ,
உங்களுக்கு ஐயோ. 15 படிங்களா,
மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ.
படிங்க தொடர்ந்து அந்த வசனம்.
ஒருவனை உங்கள் மார்க்கத்தை ஆகும்படி,
நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லீங்களா, இந்த மாதிரி வேற எல்லாத்தையும் நீ செய்வ, மத்த காஸ்பலுக்கு போய் மத்தவங்களை கூட்டு வர்றது, அதை பண்றது இதை பண்றதுன்னு வெளிப்பிரகாரத்துல எல்லாத்திலயும் இருக்கிறியே மாயக்காரர்களே அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஐயோ அப்படின்ற. உங்களுக்கு தாயா பயங்கரமான நரகம் காத்திருக்குது, உங்களுக்கு தாயா வேகிற நரகம் காத்திருக்குது, ரொம்ப கடிந்து கொள்றாரு அவங்கள. இன்னொன்னு படிப்போம் வசனம், லூக்கு 16-15.
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது.
பாருங்களா எப்படி சொல்றாரு, இது வெளியே நாடகத்துக்காக ஒரு நீதி, மனுஷர்களுக்கு பார்க்கணும்ன்றதுக்காக வாழ்ற ஒரு நீதி. இந்த அஸ்திபாரம் அவங்களுக்கு சரியில்லாததுனால கட்டடமும் ரொம்ப தவறா இருக்குது. செய்யறதெல்லாம் வெளியே பிரகாரம், செய்யறதெல்லாம் வெளி பிரகாரம், வெளி நாடகம் தான். பாருங்களா அவங்களுக்கு எல்லாம் ஐயோன்ற, நீங்க பாருங்களா, தான் நம்ம பார்க்கணும். இவங்க பரலோகத்துக்கு போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பையே தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் வீணாக அவங்க செய்யறது எல்லாமே கத்துட்டுறார், எல்லாத்துக்கும் ஐயோன்றார். நீங்க பண்ற ஆராதனை வீணான ஆராதனை, ஏன் உங்க இருதயம் இங்க இல்ல, உங்க உதடுனால துதிக்கிறீங்க, உங்க இருதயம் இங்க இல்லன்னு திட்டுறாரு இல்லீங்களா. மார்க் 7:7 நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கலாம். மனுஷர் போதனைகளை தேவனுடைய கற்பனைகளையா போதிச்சு வீணான ஆராதனை எனக்கு செய்கிறீர்கள், உங்க உதடுனால என்ன துதிக்கிறீங்க, உங்க இருதயம் என்கிட்ட இல்லன்னு திட்டுறாரு. ஏன் அஸ்திபாரம் அவங்களுக்கு சரியில்லை, அவங்களை எப்படி கடிந்து கொள்றத நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, பாக்கணும் இவங்க வந்து மனுஷர்கள் தங்க வேத பிரமாணத்தை தங்களால் நிறைவேற்ற முடியாது என்பதை அறிந்து தங்களுக்குன்னு ஒரு போதகத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதை நிறைவேற்றிட்டு திருப்தியா இருக்கிறாங்க. தான் பாக்குறோம் இல்லீங்களா, எல்லா மதங்கள்ல பாருங்களேன், வளராதுக்கு உங்க பாருங்களேன், ஒரு தேவ ராஜ்யத்துல வளரணும் அப்படின்னா ஆண்டவருடைய வழியில வளரணும்னா முதல்ல இருக்கக்கூடியது என்ன தெரியுமா, தங்க நிலையில திருப்தி இருக்கவே கூடாது. ஆவியில் எளிமை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லீங்களா, நீதியின் மேல் பசித்தாகத்தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மதம் என்ன பண்ணுது தெரியுமா, அதை எடுத்துருது, மனுஷர் போதகங்களை போதிச்சு நீங்க பரலோகத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி விட்டுருது. அதனால அதுல திருப்தி அடைஞ்சு நரகத்துக்கு போறது தான் வேலை. பாருங்களா அதான் அங்க பரிசேயருடைய நீதி, ரொம்ப ஆபத்து, ரொம்ப பயங்கரமான ஆபத்து. ஒரு சிஸ்டம் மனுஷருங்களை வெளிப்பிரகாரமான காரியங்களே செஞ்சு காமிச்சு திருப்தி அடைய வைக்குதுன்னா அது ஆபத்தானது. சரி இதை நம்ம முடிக்கணும். 2 பிரச்சனை இவங்களுடைய நீதியில. என்ன பிரச்சனை, ஃபவுண்டேஷன் சரியில்லை. அவன் என்ன செஞ்சானோ, அவன் என்னவா இருக்கிறானோ அதை பொறுத்து தான் நீதி. 2வது அப்படிப்பட்ட நீ ஃபவுண்டேஷன்ல கட்டின கட்டடம் என்னவா இருக்குது, வெறும் மனுஷ பார்வைகளுக்கு தான் செய்யறதா இருக்கு. நம்ம யோசிச்சு பார்ப்போமே இதுல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோம். பாஸ்டர் நான் ஜபம் பண்றேங்க பாஸ்டர், நான் உபவாசம் பண்றேங்க பாஸ்டர், காஸ்பிளை சொல்ல பாக்குறேங்க பாஸ்டர், அதெல்லாம் செய்ய பாக்குறோம். ஆனா நம்ம இருதயத்தின் பரிசுத்தத்துக்காக எவ்வளவு ஏங்குறோம்? இருதயத்தில் பரிசுத்தம் நமக்கு இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை நம்ம கட்டுப்படுத்த பாக்குறோமா? அதுதான் ஆண்டவர் பாக்குறாரு. நம்ம இதயத்தில் இருக்கக்கூடிய இச்சையை நம்ம கட்டுப்படுத்த பாக்குறோமா? இதயத்தில் இருக்கக்கூடிய பொருளாசைய பாவமா பாக்குறோமா? அதை பத்தி எல்லாம் எனக்கு கேர் இல்ல, ஆனா இதுல எல்லாம் நான் ரொம்ப இதா இருக்கிறேன், வெளியில மாத்திரம் ஜெபம் பண்ணிருவேன், இது பண்ணிருவேன், சபைக்கு வந்துருவேன்னு இருதயத்துல எங்க இருக்குது? அதாங்க நீதி. இதை விட தாண்டி போற நீதி, இருதயத்தில் இருக்கக்கூடிய இச்சை, இதயத்தில் இருக்கக்கூடிய பொருளாசை, இதயத்தில் இருக்கக்கூடிய கோபம் வெறுப்பு, அதெல்லாம் நான் இவ்வளவு மோசமா இருக்கிறேனே ஆண்டவரே, உமக்கு முன்பதாக எத்தனை வாட்டி கதறி அழுது ஜெபம் பண்ணிருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், நான் எவ்வளவு பொறுமை இல்லாம இருக்கிறேனே, என் குடும்பத்துல எனக்கு பொறுமை இல்லையே அழுது நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். அதாங்க நீதி, அதான் பரிசேயலுடைய தாண்டி வருகிற நீதி. யோசிச்சு பாருங்க, ஒரு விசுவ கிறிஸ்தவன் எடுத்தாவே அது ஒரு இருதயத்தின் மதம். ஒரு பரிசேயனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன? பரிசேயன் வெளிப்பிரகாரமா தான் பரிபூர்ணமா இருக்கிறத ஒரு குறையும் இல்லாத பார்த்து திருப்தியா வாழ்றவன், ஒரு கிறிஸ்தவன் வந்து என் இருதயம் தேவனுக்கு தெரியுமேனு பார்த்து என் இருதயத்துல இருக்கக்கூடிய அவலங்களை நினைச்சு நினைச்சு மன்னிப்பு கேட்டு இருதயத்தை சுத்தப்படுத்திக்கிட்டு வாழ பாக்குறவன். அதான் ரெண்டு வித்தியாசம். ஒரு இருதய மதம் கிறிஸ்தவன், தேவனுக்கு நேராக என் இருதயம் இருக்கணுமே அப்படின்னு பார்த்து வாழ்றவன். பாருங்களேன், அதான் நம்ம ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். இன்னொன்னு, இவங்களை இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்து முடிப்போம். இன்னும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு, வேகமா முடிச்சிருவோம். இவங்களை இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, அந்த வசனம் 23 இருக்குது, இன்னும் பல இடங்கள்ல இருக்கு. இவங்களை இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நீதியை கட்டுறவங்க முதலாவது வெளிப்பிரகாரமா தான் எல்லாம் இருக்கும், ரெண்டாவது முக்கியமான நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை விட்டுட்டு சிறு காரியங்களே புடிச்சுக்குவாங்க. பாருங்களேன், நீங்க கொசுவை வடிகட்டுவீங்க, அதுல எல்லாம் ஒரு குறை இல்ல, ஆனா ஒட்டகத்தை விழுங்குற ஜாதி திட்டாரவங்கள, இந்த காணிக்க கொடுக்கறதுல இந்த மிளகு சீரகம் அதெல்லாம் காணிக்க கொடுக்குவீங்க, ஆனா தேவனுடைய இரக்கமோ விசுவாசமோ அதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது. பாருங்களேன், இப்படித்தான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கண்ணுங்கருத்தமா இருக்கிறது, இதுல ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப டைமுக்கு சாப்பிடுறது தூங்குறது அதெல்லாம் ரொம்ப டிசிப்ளின் அதுல எல்லாம் இருக்கும், அதெல்லாம் தப்பு இல்ல, அதெல்லாம் தவறு இல்ல, ஆனா வெயிட்டியர் மேட்டர்ஸ் எங்க, முக்கியமான காரியங்கள் எங்க, என்ன கேக்குறாரு, இறக்கம் எங்க உனக்கு, மத்தவங்க மேல அன்பு எங்க உனக்கு, அதுல விட்டுட்டே கோட்டைய இதெல்லாம் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் தான் பரிசேயருடைய நீதி, மத்தவங்க மேல அன்பும் இரக்கமும் உனக்கு இல்லையே, விசுவாசம் எங்க, காணக்கூடாத காரியங்கள் மேல எந்த அளவுக்கு நீ நம்பிக்கை வச்சு, காணுகிற காரியங்களை நீ தள்ளி தள்ளி காணக்கூடாத விசுவாசம் என்னங்க இல்லைங்களா, காணக்கூடாதனுடைய நிச்சயம், பரலோக காரியத்தினுடைய நிச்சயம். விசுவாசம் வந்து எபிரேயர்ல போட்டிருக்கு, விசுவாசம் இருக்கிறவங்க ரெண்டு உலகத்துக்காக வாழ மாட்டாங்கன்னு போட்டிருக்கு, இந்த உலகத்துல பரதேசிகளா வாழ்வாங்கன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, விசுவாசம் இருக்கிறவங்க இந்த உலகத்துல இருக்கிற கட்டுகளை அறுத்துக்கிட்டே பரலோக வாசிகளா மாறுவாங்கன்னு போட்டிருக்கு, அதெல்லாம் இல்லையே. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நீதி எந்த அளவுக்கு இருக்குது, வெறும் இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களையே புடிச்சுக்கிட்டு, இதுதான் பண்ணணும், அதுதான் பண்ணணும், இதுதான் வசனங்களை படிக்கணும், அதுதான் சின்ன சின்ன மேல்பார்வை காரியங்கள் இருக்கா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாசம் வளர்ச்சி, உள்ளுக்குள்ள இருக்கிற ஹோலினஸ் இருக்குதா அதை பார்க்கணும், அதெல்லாம் இல்லாம இவங்களுக்கு இதுதான் குணம். இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்கக்கூடியது, முதலாவது ஃபவுண்டேஷன் சரியில்லை, ரெண்டாவது கட்டடத்துல எல்லாம் வெளிதான் பண்றது, சின்ன சின்ன காரியங்களை தான் கருத்து, பெரிய காரியங்கள்லாம் கோட்டை விட்டாச்சு இல்லைங்களா, நித்தியத்துக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. மூணாவது, இந்த மாதிரி நீதி வந்து இவங்களுடைய செய்யக்கூடிய நோக்கமெல்லாம் எதுக்காகத்தான் செய்வாங்கன்னு போடுறாரு ஆண்டவர், மனிதர்கள் காண வேண்டும் என்று இல்லைங்களா, மத்த இதுலயே வருது 6வது அதிகாரத்துல 2வது வசனம் 5வது வசனம் பாத்தீங்கன்னா, இவங்க செய்யறது எல்லாமே உங்களுடைய பக்தி எல்லாமே மனுஷருங்க பாக்கணும்ன்றதுக்காகத்தான் செய்யறது இல்லைங்களா, உபவாசம் பண்றது மனுஷருங்க பாக்கணும், காணிக்க கொடுக்கறது மனுஷர், இவங்க செய்யறது எல்லாமே நோக்கம் சுய பெருமைக்காக, சுய மகிமைக்காக. இந்த நீதி இதுதான் கொண்டு வரும். ஆனா மெய்யான நீதி என்ன பண்ணும், எதை செய்தாலும் தேவன் மகிமைப்படணும். பாருங்களா, அதான் பிரச்சனை, எதை செஞ்சாலும் மனிதர்கள் காணணும் என்பதற்காகவே செய்கிறீர்களே மாயக்காரர்களான பரிசேயர்களே. ஒரு காரியம், அது நல்ல நியாய தீர்ப்புல ஒரு காரியம் நல்ல காரியமா கெட்ட காரியமான்னு எதை வச்சு தெரியுமா முடிவு பண்றது, அது என்ன அதன் விளைவு வந்துச்சுன்னு இல்ல, எந்த நோக்கத்தோடு செஞ்சோன்னு. அதனாலதான் நம்ம செய்யற ஆராதனையோ நம்ம செய்யற நல்ல காரியமோ பாவமா முடிஞ்சு போயிரும். அது ஆண்டவருடைய மகிமை நோக்கமா வச்சு செய்யல. நம்ம செய்யற நல்ல காரியமோ நம்ம செய்யற தான தர்மமோ சுயமா சுய மரியாதைக்காக அவங்க செய்யறதெல்லாம் நல்லது தானே. தானம் எவ்வளவு 10 லட்சம் ரூபாய் எல்லாம் ஏழை கொடுத்துருப்பான், அதுவே பாவமா அவன் நரகத்துக்கு தள்ளுறதா மாறி போதியே. அது சுய மரியாதைக்காக சுய புகழுக்காக அவன் செஞ்சதுனால, ஆண்டவருடைய மகிமைக்காக அவன் செய்யாததுனால தாங்க இவங்களுடைய நீதி, இவங்களுடைய நீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பாருங்களேன். பவுண்டேஷன் சரியில்லை. பவுண்டேஷன் நான் என்ன செய்யறேன், நான் எப்படி இருக்கிறேன்றத பொறுத்து கட்டுற ஒரு ஃபவுண்டேஷன். தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆவியில் எளிமை உண்டு ஆண்டவருடைய கிறிஸ்துவ கிட்ட ஓடி வந்து கிறிஸ்துவடைய நீதியில அவங்க வாழல. ரெண்டாவது, அப்படிப்பட்ட நீதியில கட்டின பில்டிங் என்னவா இருக்குது? 3 அடையாளங்கள். 1, செய்யறதெல்லாம் வெளியில தான், உள்ளுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்ல, எல்லா சிங்கம் உள்ள இருக்குது, வெளியில தான் கவனமே எல்லாத்திலயும் வெளியே நாடகம். ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, சின்ன சின்ன காரியங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல், பெரிய அவசியமான வெயிட்டியர் மேட்டர்ஸ் ஆஃப் த லா, அன்பு இரக்கம் விசுவாசம் நீதி அதெல்லாம் கோட்டை விட்டாச்சு, அப்படித்தான் இருப்பாங்க. மூணாவது, இவங்க செய்யறது எல்லாமே மனுஷர்கள் காணணும் சுய மரியாதைக்காக சுய மகிமைக்காக தேவ மகிமைக்காக நினைச்சு ஒரு காரியத்தை செய்யவே முடியாது இவங்கனால. பாருங்களேன், ஒரு மறுஜென்மம் அடைந்து சரியான ஃபவுண்டேஷன் போட்டவன் தான் அவன் தேவ மகிமை, எதை செய்தாலும் தேவ மகிமைப்படணும். ரெண்டா பிரிச்சிடுறார் ஆண்டவர். ஆகவே இந்த நீதியை விட உங்க நீதி உயராவிட்டால் நம்ம எல்லாம் இங்க இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட பேசி இருக்கலாம், உங்க ஃபவுண்டேஷன் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இல்லைங்களா. சரியான ஃபவுண்டேஷன் போட்டீங்களா? நான் சொன்ன மாதிரி எங்க பாஸ்டர், பழைய பாஸ்டர் சொல்லுவாரு, அவருக்கு 80 வயசு கூட இருக்கலாம், 75 வயசு காலத்திலயும், ஐயோ என் ஃபவுண்டேஷன் சரியில்லைனா இந்த வயசுல கூட நான் உடைச்சிட்டு திருப்பி போடுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அதனால ஒரு தவறான ஃபவுண்டேஷன்ல நிக்கிறதுல எந்த பயனும் இல்ல. ஃபவுண்டேஷன் சரியா இருக்கா? இயேசுடைய நீதியில நம் பாவி ஆவியில எளிமை உண்டு, தன்னுடைய பாவத்துக்காக துயரப்பட்டு இயேசுல நீங்க அடைக்கலம் புகுந்திருக்கிறீங்களா? அப்படி இல்லைனா இன்னைக்கு கூட வரலாம். ஒருபோதும் பரிசேய நீதி நம்மளை காப்பாத்தாது. அப்படி நம்ம ஃபவுண்டேஷன் போட்டு நம்ம வெளி நீதி எப்படி இருக்கு? எல்லாம் வெளியில தான் இருக்கா? இருதயத்தின் அசுத்தத்தை அவலத்தை உணர்ந்து பரிசுத்தத்தை உள்ளுக்குள்ள வளர்றோமா? உள்ளுக்குள்ள அன்பு வளருதா? பொறுமா வளருதா? சாந்தம் வளருதா? பரிசுத்தம் வளருதா? அதை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இறக்கம் வளருதா? அதுல தான் நம்ம கேர் இருக்கணுங்க. ரொம்ப கவனம் உள்ளுக்குள்ள, அதுல வெளியிலயும் கேர் இருக்கணும், ஆனா ரொம்ப உள்ள எப்படி இருக்கிறன்றதான் நம்ம பார்க்கணும். மனுஷர்களுக்காக இல்ல, தேவ மகிமைக்காக. அதுதான் மேல பரிசேயர்களோட அதிகமான நீதி இல்லைங்களா. அது ஆண்டவர் தான் கொடுக்கிறார், ஹோலி ஸ்பிரிட் தான் கொடுக்கிறார். அத நம்ம ஆராயும் படிக்கு இந்த வசனத்தை நம்ம யோசிச்சு பார்ப்போம் இல்லைங்களா. நம்ம ஃபவுண்டேஷன் சரியா இருக்கணும், நம்முடைய கட்டடம் சரியா இருக்கணும், நம்ம செய்யற நோக்கமெல்லாம் ஆண்டவருடைய மகிமைக்காக இருக்கணும். அதை விட ஆண்டவர் கொடுக்கிற இந்த நீதி தான் உயர்ந்த நீதி. ஏன்னா இந்த நீதி வந்து ஒரு சுயநலத்தினால இல்ல, ஆண்டவர் மேல விசுவாசத்தினாலேயோ அன்புனாலேயோ வரக்கூடியது. பரிசுத்தாவி நமக்குள்ள இயற்கையில, பரிசுத்தாவி நமக்கு புது இயற்கை கொடுத்ததுனால, நமக்குள்ள வேலை செஞ்சதுனால வரக்கூடிய நீதி இல்லைங்களா. இந்த வசனம் நம்மளை சோதிச்சு பார்த்து ஆண்டவர் நம்மள சரியான ஃபவுண்டேஷன் போட்டு சரியான கட்டடம் கட்டும்படிக்கு, நீதியின் கட்டடம் கட்டும்படிக்கு இந்த வசனத்தை பயன்படுத்தட்டும். ஜெபம் பண்ணுங்க.